SBS தமிழ்.
வணக்கம் சுந்தரராஜன் அவர்களே.
வணக்கம்.
பூலகின் நண்பர்கள் என்கிற அமைப்பு தமிழ்நாட்டில் வந்து பல மட்டங்களில் செயல்பட்டு வருது இல்லையா? என்ன மாதிரியான முக்கியமான பணிகளை எல்லாம் இந்த அமைப்பு செய்துட்டு வருதுன்னு சொல்லுங்களேன்.
பூலகின் என்ற அமைப்பு வந்து கிட்டத்தட்ட 1990களில் இருந்து தமிழகத்துல வந்து 80களில் இறுதியிலிருந்து செயல்பட தோணுது. பூலகின் என்ற அமைப்பை தோற்றுவித்த நெடுஞ்செழியன் அவர்கள் ஒரு முக்கியமான நகர்வை, அதாவது தமிழ்நாட்டில் சூழல் குறித்த ஒரு பார்வை இல்லாத ஒரு சமயத்துல, சுற்றுச்சூழல் குறித்து ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நிலையில வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு அவருக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் எடுத்தது வந்து நடத்திட்டு இது பண்ணிருக்கோம். பூவுலை நண்பர்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொதுவாக ஒரு இவங்களுக்கு சொந்தமான அமைப்புன்னு, ஒரு நபருக்கு சொந்தமான அமைப்பு கிடையாது. எல்லோருக்கும், தமிழகத்தில் உள்ள எல்லோரும் பூவுலை நண்பராக ஆக வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடிய அமைப்பு. இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தமிழகத்தை பாதிக்கின்ற எல்லா சுற்றுச்சூழல் திட்டங்கள் குறித்தும் நாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய முக்கியமான வேலைகள் வந்து அறிவியல் பூர்வமாக திட்டங்கள் குறித்து, ஏன் இந்த திட்டம் தமிழகத்துக்கு தேவையில்லை, உலகத்துக்கு தேவையில்லை, மக்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு அறிவியல் பூர்வமாக அதை கவுண்டர் பண்ணக்கூடிய, அதாவது விஞ்ஞானிகள் சொல்றவங்க வந்து வைக்கிற பல்வேறு திட்டங்களை அதே அறிவியல் பூர்வமாக நாங்கள் திட்டங்கள் ஏன் தேவையில்லை என்பதை ஆணித்தரமாக எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து ரொம்ப மக்களுக்கு நல்லா வந்து போய் சேர்ந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கூடங்குளம் அணுகுலை எதிர்ப்பு திட்டம், கூடங்குளம் அணுகுலை எதிர்ப்பு போராட்டத்துல, நியூட்ரினோ எதிர்ப்பு போராட்டம், நியூட்ரினோ திட்ட எதிர்ப்பு போராட்டத்துல, கெயில், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், கல்பாக்கம், கடற்கரை மணல் கலை, சாது மணல் கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை போன்ற பல்வேறு விஷயங்கள்ல வந்து பூவுலை வந்து ரொம்ப தீவிரமா வந்து செயல்பட்டிருக்கோம். மக்கள்கிட்ட போய் பிரச்சாரங்கள் செய்வது, புத்தகங்கள் வெளியிடுவது, அதை பத்தின துண்டறிக்கைகள் வெளியிடுவது, வழக்குகள் போடுவது, முக்கியமா குறிப்பா எங்களுடைய அந்த வழக்குகள் வந்து ரொம்ப பல்வேறு தவறுகளை அரசு செய்யக்கூடிய பல்வேறு தவறுகள் வந்து வெளிக்கு வந்திருக்கு. கல்லூரிகள் பள்ளிகளுக்கு போறது, இரண்டு முக்கியமான புத்தகங்களை மாத இதழ்களை கொண்டு வரோம். பூ உலகு வந்து முழுவதுமாக சூழல் அரசியல் குறித்து வெளியிடக்கூடிய புத்தகம், பூ உலக மின்மினி வந்து குழந்தைகளுக்கான சுற்றுச்சூழல் புத்தகம், தமிழ்ல அது ஒண்ணுதான் வந்து சுற்றுச்சூழல் குறித்த ஒரு புத்தகமாக வந்து கொண்டிருக்குது. இந்த ரெண்டும் நல்ல கவனத்தையும் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு தமிழகம் முழுவதும். இன்னைக்கு தமிழகத்தில் வேலை செய்யக்கூடிய முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகள்ல பூ உலக நம்பருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு.
நீங்க குறிப்பிட்ட மாதிரி நியூட்ரோனோ மீத்தேனு அப்படி இப்படின்னு இப்ப எல்லா திட்டங்களையுமே, ஆமா எல்லா திட்டங்களையும் நீங்க எதிர்க்கிறதுனால வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுது, அல்லது வளர்ச்சிக்கு வந்து நீங்க தடையாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனம் வந்து சுற்றுப்புற சூழலியலாளர்கள் மீது வைக்கப்படுது, உங்க மேலேயும் சேர்த்து. என்ன பதில் அதுக்கு?
அதாவது வளர்ச்சினா என்ன, அது யாருக்கான வளர்ச்சி, அது எதற்கான வளர்ச்சி, அது நீதித்து நினைக்கக்கூடிய வளர்ச்சியா அப்படிங்கிற கேள்விகளை தான் நாங்க முன்வைக்கிறோம். இந்தியாவின் மிக மிக மூத்த எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் வந்து சுந்தர்லால் பகவனா அவர்கள் அவர் வந்து ஒரு விஷயத்த அற்புதமா வந்து சொல்லியிருக்காரு. இது சுற்றுச்சூழலா வளர்ச்சியாங்கிற கேள்வியே கிடையாது, பிழைத்திருப்பதா அழிந்து போவதா, அதுதான் முக்கியமான விஷயம். நாம பிழைத்திருக்க போறோமா இல்ல அழிந்து போக போறோமா? உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேணுமா, சோறு வேணுமா? உங்களுக்கு வந்து அணுமின் நிலையங்கள் வேணுமா, தண்ணீர் வேணுமா? இதைதான் நாங்க கேள்விக்கிறோம். நாங்க எதுவும் இப்ப நாங்க இவங்க வந்து மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வராங்க, சென்னைக்குள்ள வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வராங்க, அதுவும் ஒரு வளர்ச்சி திட்டம் தான். அதை நாங்க ஒருபோதும் எதிர்த்தது கிடையாது, அதை வந்து இப்ப வரவேற்கிறோம். பொது போக்குவரத்து வந்து அதிகமாக வரணும், பொது போக்குவரத்து அதிகமாக வந்தாதான் புகை மாசுபாடு குறையும், காலநிலை மாற்றமும் புவி வெப்பமாதலும் வந்து அதனுடைய தாக்கத்தை வந்து குறைச்சிக்கும். அதனால பொது போக்குவரத்து நிச்சயமாக வரவேற்கும். சில குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே பயன்படக்கூடிய இந்த சூழலை அழிக்கக்கூடிய, சூழலை நாசப்படுத்தக்கூடிய திட்டங்களை நிச்சயமாக ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அது நிச்சயமான வளர்ச்சி திட்டங்களே கிடையாது. நான் ஒரே ஒரு உதாரணம் அதுக்கு சொல்றேன். இங்க சென்னையில வேலைச்சேரியில் இருக்கின்ற ஒரு பெரிய மால், ஒரு பெரிய வணிக வளாகம், அதாவது ஆசியாவின் மிகப்பெரிய வணிக வளாகம் அவங்க சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மால்ஸ் இன் ஏசியான்னு சொல்லுவாங்க. அந்த மால் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 12,000 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துது, உபயோகப்படுத்து. அந்த மாலில இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் வந்து திருக்குழுக்குன்றம் கிராமம். அந்த கிராமத்திற்கு ஒரு நாளைக்கு 1,000 யூனிட் மின்சாரம் போதும். இந்த மால் ஒரு மணி நேரத்துக்கு பயன்படுத்துற மின்சாரத்தை அந்த கிராமம் 12 நாளைக்கு பயன்படுத்த முடியும். அரசாங்கம் இந்த சென்னையில கூடிய வேலைச்சேரியில கூடிய மாலுக்கு 24 மணி நேரம் மின்சாரம் தர்றாங்க, அந்த திருக்குழுக்குன்றம் கிராமத்திற்கு 10 மணி நேரம் மின்சாரம் தர்றாங்க. இது வளர்ச்சியா வீக்கமா?
பூ உலக நண்பர்கள் அமைப்பாக இருக்கட்டும், அல்லது பசுமை தாயகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்வாரன்மெண்டலிஸ்ட், அது அந்த சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான ஒரு ஆக்டிவிசம், அல்லது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அமைப்புகள் மீது வலதுசாரி அமைப்புகள் முன்வைக்கிற மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டு, எப்போவுமே உங்களுக்கு நிதி உதவி வந்து வெளிநாட்டிலேருந்து வருது, அதை வாங்கிட்டு இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கிறீங்க, அது வந்து உள்நோக்கம் கொண்ட உங்கள் முன்னெடுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுறது உண்டு. உங்கள் பதில் என்ன அதுக்கு?
இந்த குற்றச்சாட்டை வந்து மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி இருந்த போது தொடர்ச்சியாக அவங்களுக்கே அமைச்சாங்க. 2000 கூடங்குளம் அணுகுலை போராட்டத்துக்கு மிக அதிகமாக மக்கள் அளவில் பெரிய அளவில் அந்த அந்த ஒரு வரவேற்பு பெற்ற பொழுது அந்த குற்றச்சாட்டை வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வச்சாங்க. அவருடைய துணை அமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் வச்சாங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பிச்சோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படிலாம் நாங்கள் சொல்லவில்லைன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஒன்று, ஆனால் பொது புத்தியில் ஊடகங்கள் மூலமாக இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை எதிர்ப்பவர்களுக்கு பணம் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா, உண்மையிலே நாங்க வந்து பணம் வாங்கிட்டு போராடுறோம்னா இது வெளிநாடுகள்ல எங்களுக்கு பணம் வரல, அதுவும் நான் குறிப்பிடணும், எங்களுக்கு யாருக்கும் வெளிநாடுகள்ல இருந்து நாங்கள் பணம் வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் கிடையாது. நாங்கள் இப்ப நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கேன், எங்கள் அமைப்பிற்கு மருத்துவர் சிவராமன் அவர்கள் வந்து சித்த மருத்துவர், கவிதா முரளிதரன் வந்து ஒரு பத்திரிகையாளர், வெற்றிச்சரன் வழக்கறிஞர், சுந்தரராஜன் வழக்கறிஞர், சாயிஸ் வந்து ஒரு பத்திரிகையாளர், ஜியோ வந்து ஒரு கட்டிட பொறியாளர், இந்த மாதிரி எல்லாருமே வந்து பல்வேறு இடங்களில் வேலை பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பூ உலக நம்பர்ல வந்து நடத்துகிறோம். அப்ப எங்களுக்குரிய தேவைகள் நாங்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்பு நிறுவனங்கள்ல இருந்து நாங்கள் வந்து பெற்றுக்கோம். பூ உலக நம்பர் வர்றப்ப நாங்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து பல்வேறு விஷயங்களை செய்யறோம். இதுவரைக்கும் 2011 ஆச்சு, மத்திய அரசாங்கத்திடம் எல்லா உளவு நிறுவனங்களும் இருக்கின்றன, ஐபி இருக்கு, ரா இருக்கு, சிபிஐ இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்காங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இருக்காங்க, மாநில அரசாங்கம் வந்து ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கு, கியூ பிரான்ச் இருக்கு, எவ்வளவோ அமைப்புகள் இருந்தும் எங்கள் மீது ஒரு வழக்கு கூட அந்நிய நாடுகள்ல இருந்து பணம் வாங்கி கொண்டு செயல்பட்டதாக கிடையாது. அப்ப இவங்க மக்கள்கிட்ட பொது புத்தியில விதைக்கணும், என்ன இவங்க அந்நிய நாடுகள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து பணம் வாங்கி கொண்டு இந்தியா வளர்ச்சியை தடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் புத்தியில விலகிற பொய்ய மறுபடியும் கட்டமைச்சிருக்கு. அப்படி உண்மையில் அது உண்மை என்றால் எங்களுமே வழக்கு பதிவு பண்ணிக்கணும், நாங்கள் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும், எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கணும், எங்களை ஜெயில போட்டுக்கணும், நீ இந்த நாட்டில இருந்து இந்த இடத்துல இருந்து பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி போட்டுக்கணும். அப்படி செய்யவே இல்லை. ஆனா தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள் மூலமாக கட்டமைக்கிற முயற்சி பண்றாங்க, மக்கள் ஒருபோதும் அதை வந்து ஏற்றுக்க போறது கிடையாது. ஆனா உண்மை என்னன்னா, யாரு அயல் நாடுகள்ல இருந்து பணம் வாங்குறாங்கன்னா எந்தெந்த வலதுசாரி அமைப்புகள் வலதுசாரி கட்சிகள் சொல்ல போகக்கூடிய அது காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த பாரதிய ஜனதா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்கதான் அயல் நாட்டு முதலீட்டை இந்தியாவிற்கு கொண்டு வந்து இந்தியாவை விற்க முயற்சிக்கிறார்கள். யாரு கேட்டா பிரான்ஸ்ல இருந்து ஜேதாபூர் அணுலைய, யாரு கொண்டு வந்தா கூடங்குளம் அணுலைய ரஷ்யால இருந்து, யாரு கொண்டு வர்றா கொவடாக்கு வெஸ்டிங்ஹவுஸ் அணுலைய, யாரு கொண்டு வர்றா பல்வேறு கார் தொழிற்சாலைகளை, நாங்களா கொண்டு வரோம், நாங்களா அந்நிய முதலீடு கொண்டு வரோம், எல்லா அயல் நாட்டு கம்பெனிகளும் இந்தியாவிற்கு வந்து வளங்களை பயன்படுத்தி கொண்டு வளங்களை சுருட்டி கொண்டு அதிக லாபம் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை நாங்க செய்யறோமா, அரசுகள் செய்தா, அரசுகள் தான் செய்யுது.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்தில் இயங்கும் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் அவர்கள்.
நீங்க ஆஸ்திரேலிய அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, யுரேனியத்தை வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க, அடுத்தது வந்து இப்போதைக்கு இன்னும் சில நாட்களில் வந்து இந்தியாவின் அத்தானி குழுமம் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நிலக்கரி சுரங்கத்தை வந்து திறக்க போகிறாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, கட்டுமான பணிகள் தொடங்க இருக்கு. ஏன் வந்து அதுக்காக ஆஸ்திரேலியாவை நீங்க குறை சொல்றீங்க?
நல்ல கேள்வி. இது உலகத்திலேயே ஹை வேல்யூ யுரேனியம், அதாவது உயர்ந்த ஒரு வளமிக்க யுரேனியம் வந்து ஆஸ்திரேலிய நாட்டில் தான் இருக்கு. உலகத்தில் இருக்க யுரேனியம் டெபாசிட்ஸ்ல கிட்டத்தட்ட 30% 27% யுரேனியம் ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்குது. ஆஸ்திரேலியா அந்த யுரேனியத்தை எடுத்து இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண போது பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணதுக்கான ஒப்பந்தங்கள்ல கேந்து போற போது கேந்து போட்டுச்சு, இந்தியாவுக்கு யுரேனியம் ஏற்றுமதி நடக்க போகுது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள், அந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள், கமர்ஷியல் நெகோசியேஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப அதுல அந்த விலை படிந்தால் ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணும் யுரேனியத்தை. இங்க நாங்க முக்கியமாக வைக்க வேண்டிய கேள்வி ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு, உங்கள் மக்களுக்கு எது நல்லது கிடையாதோ அதுதான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நிச்சயமாக நல்லதாக இருக்க முடியாது. உலகத்திலே அதிகமாக வளம் கொண்ட யுரேனியத்தை வைத்திருக்கின்ற நீங்கள் ஏன் ஒரு அணு உலை கூட நீங்கள் நிறுவவில்லை உங்கள் நாட்டில்?
அதற்காக வந்து ஆஸ்திரேலியாவில அணு உலை வைத்து தான் மின்சாரத்தை தயாரிக்கணுங்கிற ஒரு தேவை இல்லை.
இல்ல, ஏன் உங்களுக்கு மின்சாரம் தேவை இல்லையா?
இல்ல, மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நிலக்கரி இருக்கு, அந்த மாதிரி நீர் வளங்கள் இருக்கு.
இல்ல, நிலக்கரி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும், அணுசக்தி வந்து மாசுபடுத்தாத ஒரு எரிசக்தி, கிரீன் எனர்ஜின்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கின்ற ஆஸ்திரேலிய அரசாங்கம் அந்த கிரீன் எனர்ஜியை பயன்படுத்தி ஏன் அங்கே ஒரு அணு உலை, நீங்க 100 கேட்கவில்லை, ஒரு அணு உலையை கூட நிறுவவில்லை. உங்களிடம் வளம் இருக்கிறது, உங்களிடம் தொழில்நுட்பம் இருக்கிறது, உங்களிடம் அதை எதிர்கொள்வதற்கான அனைத்து ப்ராசஸஸும் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஒரு அணு உலையை கூட அமைக்காமல் ஏன் இந்தியாவிற்கு யுரேனியத்தை நீங்கள் ஏற்றுமதி செய்யுங்கள்? இது முதல் கேள்வி. உங்க மின்சாரம் நிச்சயமாக தேவை. நீங்கள் சொல்கிறபடி, ஆஸ்திரேலிய அரசாங்கம் சொல்கிறபடி, சூழலை கெடுக்காத மின்சாரம், இப்ப நிலக்கரி மின்சாரம் சூழலை கெடுக்கக்கூடிய மின்சாரம், நீங்கள் நீர் வளத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து மின்சாரம் தயாரித்தால் அது வந்து எப்பவுமே ஸ்டேபிளா இருக்காது. ஏன்னா எப்ப தண்ணி வருதோ அப்பதான் அந்த மின்சாரம் தயாரிக்க முடியும். ஆனால் அணுசக்தி என்பது ஒரு பேஸ் லோட் எனர்ஜிக்கான விஷயமாக இன்னைக்கு வந்து கட்டமைக்கப்படுது. அப்படி கட்டமைக்கக்கூடிய ஒரு சமயத்தில் ஏன் ஆஸ்திரேலியா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் கூட பண்ணல? நீங்க வந்து கெட்டது நினைக்கிற விஷயத்தை ஏன் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுங்கள்? இது முதல் கேள்வி. இரண்டாவதாக, அதானி குடும்பம் ஆரம்பிக்கின்ற கார் மேக்கல் நிலக்கரி சுரங்கம் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற விஷயம் காலநிலை மாற்றமும் புவிப்பமயமாதலும். பாரிஸ் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கையெழுத்து போட்டுகிறது, ஆஸ்திரேலியாவும் கையெழுத்து போட்டுகிறது. உலகத்தின் காலநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்காக ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரால எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்துச்சோ அதே அளவோட அதிகமாக ஒரு டிகிரி மேல கூட கூடாது, 1.5 டிகிரி மேல கூட கூடாது. அப்படி அதிகமானால் உலகம் மிகப்பெரிய அளவு சந்திக்கும் சொல்லி ஆஸ்திரேலியாவும் கையெழுத்து போட்டது, இந்தியாவும் கையெழுத்து. அந்த காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கும் புவி வெப்பமயமாதல் ஏற்படுவதற்கும் மிக மிக முக்கியமான காரணியாக இருக்க போவது நிலக்கரி. அதுவும் கார்மைக்கல் சுரங்கம் அமைந்திருப்பது கிரேட் பேரியர் ரீஃப் என்று உலகம் முழுவதும் உலகத்திற்காக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் வாய்ந்த ஒரு சூழல் மண்டலம் கிரேட் பேரியர் ரீஃப். நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் ஆஸ்திரேலியாவுக்கு சில நண்பர்கள் வந்து கூப்பிடும் போது நான் சொல்வேன், வாழ்க்கையில் ஒரு முறை ஆஸ்திரேலியாவுக்கு வருவேன், அது கிரேட் பேரியர் ரீஃபை பார்ப்பதற்காக அவர் என்ன சொல்வார். அவ்வளவு சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியில் இந்த உலகத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒரு நிலக்கரியை, அதுவும் பல்லாயிரக்கணக்கான டன் நிலக்கரியை சுரங்கம் அமைத்து செயல்படுவதற்கு எப்படி ஆஸ்திரேலிய அரசாங்கம் அனுமதிக்க முடியும்? நிச்சயமாக அது சூழலை மிக, அது வந்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஆஸ்திரேலியாவுக்கும் சரி, ஆஸ்திரேலியாவுக்கும் சரி, ஆஸ்திரேலியாவின் பூர்வகுடி மக்களுக்கும் சரி, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்ற ஒரு திட்டம் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அருகில் ஏற்படக்கூடிய இந்த கார்மைக்கல் நிலக்கரி சுரங்கம். உலகம் முழுவதும் நிலக்கரியை குறைத்துக் கொள்ளுங்கள், புவிப்பமயமாதல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற நிலையில் ஆஸ்திரேலியா அந்த நிலக்கரி சுரங்கத்திற்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? நிச்சயமாக ஒரு இமாலய தவறு, ஹிமாலயன் பிளண்டர், ஹிமாலயன் மிஸ்டேக்.
இந்தியா எடுத்துக்கிட்டா இது மாதிரி சோசியல் ஆக்டிவிசம் அல்லது வந்து சமூக ஈடுபாடுகள் அதிக அக்கறை கொண்டவர்கள் மீது வன்முறையை பிரயோகம் செய்வது வந்து சமீப காலங்களில் அதிகமாக நடக்கிற மாதிரி படுது. அந்த வகையில் உங்கள் பாதுகாப்பை பற்றி உங்களுக்கு அச்சம் இல்லையா? உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களை பற்றி கவலை இல்லையா?
நிச்சயமாக குடும்பத்தாரும் அந்த ஒரு பெரிய ஒரு கவலை இருக்கிறது, அதெல்லாம் இருக்க முடியாது. ஆனால் நான் என்ன வேலை செய்கின்றேன், அதற்கான விளைவுகள் எந்த மாதிரியான விளைவுகள் வரும் என்பதை தெரிந்தால் நான் செய்கிறேன். நாங்கள் எல்லோரும், கௌரி லங்கேஷா இருக்கட்டும், கல்பூரியா இருக்கட்டும், பஞ்சாரையா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும், பொது விஷயங்கள் வேலை செய்ய, அது உதயகுமாராக இருக்கட்டும், பொது விஷயங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரியான ஒரு ஆபத்துகளை எதிர்கொள்வோம் என்று தெரிந்துதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் வந்து எவ்வளவு ஒரு உச்சபட்ச தாக்குதலுக்கும் உள்ளாவோம் என்று தெரிந்துதான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க, உயிரெடுப்பாங்க, அவ்வளவுதானே, கொலை பண்ணுவாங்க, அவ்வளவுதானே, அதிகபட்சம் அதனை செய்ய முடியாங்கல்ல. எங்களெல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த உலகத்துல நம்முடைய நம் வாழ்ற மண்ணையும் நீரையும் கடலையும் காற்றையும் காப்பாற்றுவதற்கான போராட்டத்தில் உயிர் போவதை விட ஒரு பெரிய உன்னதமான விஷயம் இருக்க முடியுமா? இஸ் தேர் சம்திங் கிரேட் தேன் திஸ்? நிச்சயமா கிடையாது. சோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அச்சுறுத்தல்கள் வருகின்றன, அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறோம். அதற்காக நாங்கள் மூடத்தனமாக மூர்க்கத்தனமாக செயல்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. அமைதி வழியின் மீது, அஹிம்சா வழியின் மீது, நான் வயலன்ஸ் மீது அதீதமான நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள். எங்களுக்கு ஒருபோதும் வன்முறை மீது நம்பிக்கை கிடையாது. நாங்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் கிடையாது. வன்முறையில் ஈடுபடாதவர்கள் மீது அரசாங்கம் நிச்சயமாக வன்முறை ஏறி கொண்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுதான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம்.
மிக்க நன்றி சுந்தரராஜன் அவர்களே, நீங்க சமீபத்தில் விருது வாங்கியிருந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்கள் பணி தொடர நமது வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி.
தமிழ் பேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.